ஸ்ட்ராபெரி ஜாம்போத்திலும் அபிசீனியன் பூனையும். குதிரையே கேள், ஆசை பெரும் கேடு விளைவிக்கும். இது எனக்கு சிறு வயதிலேயே அடித்தடித்து போதிக்கப்பட்ட பாடம். ஆனபடியால் வாரா வாரம் ஸ்ட்ராபெரி ஜாமில் ஏற்படும் ஆசையை கட்டி வைக்க முயன்றேன். ஆனாலும் முடியவில்லை. சூப்பர் மார்க்கெட்டில் கடுமையான கத்தரி கலரில் ஜொலித்துக்கொண்டு நிறையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் போத்தர்களை பார்க்கும் போதெல்லாம் ஆசை பொங்கும். செய்த சங்கல்பங்களை மறந்து வாங்கிவிடுவேன். ஆனால் அத்துடன் பிரச்சனை தீராது. இந்த ஜாம் போத்தல்களை செய்யும் சன் ஃப்ரெஷ் கம்பெனிக்கு ஒரு கவலை இருந்தது. இரவிலோ அல்லது மனித கண்கள் கண்காணிக்காத நேரத்திலோ யாராவது இந்த மூடியை திறந்து ஜாமை அபகரித்து விடுவார்கள் என்று பயந்தது. ஆனபடியால் மிக உயர்ந்த மெஷின்களை கொண்டு அந்த போத்தல்களின் மூடிகளை இறுக்கி தயாரித்திருந்தார்கள். அதனால் என் அறையில் நிறையாக ஜாம் போத்தல்கள் இருந்தன. இவற்றை நான் எவ்வளவு முக்கியம் திறக்க முடியவில்லை. டோல்ரஸ் நீளமான பெண் ஒல்லி என்றாலும் அவள் கைகள் முறுகி இறுகி இருக்கும். அவள் உடம்பில் எடைக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி ஒரு சதை துண்டையும் பிடிக்க முடியாது. அவ்வளவுக்கு நீண்ட கண்கள், நீண்ட மூக்கு, நீண்ட விரல்கள். இந்த விரல்கள் போத்தல்கள் திறப்பதற்காக, அதிலும் சன்ஃப்ரெஷ் கம்பெனியின் ஜாம் போத்தல் மூடிகளை தளர்த்துவதற்காகவே படைக்கப்பட்டவை. என் அறைக்கு அவள் வரும் போதெல்லாம் சர்வசாதாரணமாக அந்த நீண்ட விரல்களை ஒரு சிலந்தியின் கால்களைப் போல பரப்பி மூடியை கவ்வி ஒரு திரிகிலே திறந்து விடுவாள். இப்படித்தான் ஒரு பெண் போத்தல் மூடி திறக்கும் லாவகத்தில் லயித்து காதல் வயப்பட்டது. இந்த உலகத்திலேயே நான் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். சோஃபோமோ என்று அழைக்கப்படும் இரண்டாம் பிரிடமானவி சிவந்து நீண்ட அழகுடைய ஒரு பறவையின் முகத்தைப் போல அவளுடைய முகம் கூரானதாக இருக்கும். அந்த குருவியை பழிப்பது போல ஒரு பக்கம் தலையை சாய்த்தபடி பேசுவாள். ரெசிஸ்டர்ஸ் பற்றி ஆய்வுக்குழுவில் என்னுடன் இருந்தாள். ஒரு அமெரிக்க கப்பல் மாலுமி போல கால்களை அகட்டி வைத்து கைகளை பின்னுக்கு கட்டிக்கொண்டு 200 BC சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அபூர்வ உலோகக்கலவை பற்றி பேராசிரியரிடம் எங்களுக்காக போராடியவள். கோபாவேசமான இவளுடைய கணங்கள் அதிகமானது என்று நான் உணர்ந்தது அப்போதுதான். இந்த பேராசிரியர் சொல்வார், உலகத்திலேயே முழு மூடன் ஒருவன் இருந்தால் அவனால் பெரும் உபயோகம் என்று. அவனிடம் ஒரு காரியத்தை செய்ய கொடுக்க வேண்டும். அவன் எப்படி அதை செய்கின்றானோ அதற்கு எதிர்த்திசையில் நாம் அந்த காரியத்தை செய்தால் வெற்றியாகும். டோல்ரஸ் இதை கேட்டு வயிற்றை அமுக்கி பிடித்துக் கொண்டு சிரித்தாள். நான் பரீட்சைகள் எழுதுவதிலும் எழுதிய பரீட்சைகளின் முடிவுகளுக்கு காத்திருப்பதிலும் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கும் போது இவள் பாட புத்தகங்களை தொடுவதே இல்லை. நான் செய்வதற்கு எதிராக தான் செய்யப்போவதாகவும் தனக்கு வெற்றி நிச்சயம் என்றும் கூறி வந்தாள். போர்ட்டோரிக்காவில் காற்று புயல் அடிக்கும் ஒரு கிராமத்தில் தான் பிறந்ததாக சொல்லுவாள். ஒரு தகரம் போட்ட வீட்டில் அப்பா பாரில் குடித்துக் கொண்டிருக்கும் போது பக்கத்து வீட்டு பெண் மருத்துவம் பார்க்க பிறந்தாளாம். இழுப்பதற்கு வசதியாக கால்கள் முதலில் தோன்றியபடியால் அதை பிடித்து இழுக்க வெளியே வந்து விழுந்ததாக சொல்வாள். அவளுடைய கால்கள் இன்று வரை நீளமாக இருப்பதற்கு இதுதான் காரணம் என்று அவளுடைய அம்மா தீவிரமாக நம்புகிறாளாம். டோல்ரஸ் கல்லூரி வகுப்புகளுக்கு அடிக்கடி மட்டம் போட்டுவிட்டு நூலக மூலையிலிருந்து ஏதாவது படித்தபடி இருப்பாள். ஒருமுறை என்ன படிக்கிறாள் என்று எட்டி பார்த்தேன். டோன் குயிக்ஸோட் என்று பாரிய எழுத்தில் தலைப்பு போட்டிருந்தது. அவள் படிப்பதற்கும் எங்கள் பாடங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ என்று எனக்கு அடிக்கடி பயம் பிடித்துவிடும். வகுப்பில் நான் சிரத்தையாக எடுக்கும் குறிப்புகளை என்னிடம் கடன் வாங்குவாள். நான் போய் எடுக்கும் வரை அவை திரும்பி வராது. அஸ்வமே இன்னும் இருக்கிறது கேள். ஒரு நாள் அவளுடைய அறைக்கு போன போது இங்கே ஒரு 3 வயது பெண் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தது. இதோ என்னுடைய மகள் எலினா என்று அறிமுகப்படுத்தினாள். எலினா போர்ட்டோரிக்காவில் இருந்து வந்திருந்தாள். 2 வாரம் தங்கிவிட்டு திரும்பி போய்விடுவாளாம். ஒரு முழு நிமிடம் என் வாயில் பேச்சு வரவில்லை. உனக்கு மனமாகிவிட்டது என்பதை எனக்கு சொல்லவில்லையே என்றேன். மனமாவதற்கும் பிள்ளை வருவதற்கும் என்ன சம்பந்தம் என்றாள். என்ன, உனக்கும் நட்சத்திரம் வந்து வயிற்றிலே உதித்ததோ? எனக்கு விருப்பமான ஒருவன் ஆமை இறைச்சி சாப்பிடாதவன். அவனுடைய உதவியில் பிறந்தவள்தான் எலினா. நீ எனக்கு ஏன் முன்பே சொல்லவில்லை என்றேன். நீ யார்? என்னுடைய சுயசரிதை எழுத நியமிக்கப்பட்டவனா? எனக்கு வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டேன். ஆனால் அவள் சொண்டுகள் சுத்தமான மூடன், சுத்தமான மூடன், சுத்தமான மூடன் என்று முணுமுணுத்தது மட்டும் கேட்டது. அந்த கோபத்தை நீடிக்கும் சந்தோஷம் எனக்கு கிடைக்கவில்லை. அடுத்த நாள் அதிகாலை டோல்ரஸ் என் அரைக்கதவை தட்டினாள். இது அதிசயமான விஷயம். ஏனென்றால் டோல்ரஸ் காலை 10 மணிக்கு முன் எழும்புவது கிடையாது. எலினாவை கூட்டி வந்தாள். டோல்ரஸுக்கும் கல்லூரியில் முக்கியமான பாடம் ஒன்று இருக்கின்றபடியினால் நான் 1 மணி நேரம் அந்த பெண் குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டுமாம். எலினா மிகவும் ஆயத்தமான குழந்தை. தன் புத்தகங்களையும் விளையாட்டு சாமான்களையும் மூட்டையாக கட்டி எடுத்து வந்திருந்தாள். மிகவும் பழகியவள் போலே அங்கே தங்கியிருந்த மற்ற அரைவாசிகளுக்கு ஹலோ ஹலோ என்று சொல்லிவிட்டு வந்தாள். அங்கிள், இந்த ஷூவை பாருங்கள் என்றாள். அப்பொழுதுதான் பார்த்தேன், முகப்பிலே லைட் பொருத்திய சப்பாத்து. அவருடைய சிறிய பாதங்களுக்கு அது ஒரு சைஸ் கூடியதாக இருந்தது. அவற்றை அணிந்து இறுக கட்டியும் கழட்டியும் மாறி மாறி போட்டு விளையாடினாள். 1-2 முறை அதை அணிந்து தொப்பு தொப்பென்று நடந்தபோது அந்த ஒளியும் அவளுடன் ஆடியது. திடீரென்று அங்கிள், ஒரு கதை சொல்லுங்கள் என்றாள். முழு கையையும் நீட்டி ஒரு புத்தகத்தை கொடுத்தாள். அண்ணன் பெயர் ஹென்சல், தங்கை பெயர் கிரேட்டல் இருவரும் காட்டுக்கு போகும் வழியில் ரொட்டி துண்டுகளை போட்டபடியே சென்றார்கள். அந்த துண்டுகளை பறவைகள் கொத்தி தின்றுவிட்டபடியினால் திரும்பும் போது வழி தவறிவிட்டது. ஒரு சூனியக்காரியிடம் மாட்டிக்கொண்டார்கள். அவர்களை கொழுக்க வைத்து சாப்பிடுவதற்கு அவள் சமயம் பார்த்திருந்தாள். ஒரு நாள் அவளிடமிருந்து சாமர்த்தியமாக அவர்கள் தப்பி நேராக வீடு வந்து சேர்ந்தார்கள். ஆகவே இதிலிருந்து தெரியும் படிப்பினை என்ன? சூனியக்காரியிடம் பிடிபட்டால் வீட்டுக்கு திரும்பும் வழி எப்படியும் தெரிந்துவிடும். அந்த பெண் குழந்தை வாய்விட்டு சிரித்தது. அவளுடைய முகம் தாயினுடையது போல கூம்பியிருந்தது. ஆனால் அந்த கணங்கள் மட்டும் நீளமாக ஆமை இறைச்சி சாப்பிடாதவனுடைய கண்கள் போல இருப்பதாக எனக்கு தோன்றியது. பாய் நீர் இருவக்கமும் ஒழுக புல்லை சாப்பிடும் துரகமே இதையும் கேட்டுவிடு. பல நாட்கள் காக்க வைத்த பிறகு ஒரு நாள் மாலை டோல்ரஸ் என்னுடன் வருவதற்கு சம்மதித்தாள். அபூர்வமாக குறித்த நேரத்துக்கு வந்துவிட்டாள். பயிற்சி காலம் முடிவடையாத ஒரு சிகை அலங்காரியிடம் அவள் முடித்திருத்தியிருந்தது அப்பட்டமாக தெரிந்தது. இறைச்சி பிளந்தது போல சிவந்த அதரங்கள், இடது கையிலே மட்டும் பழுப்பு நிறத்திலான ஒரு ஜேட் காப்பு அவள் கை நிறத்திற்கு பொருத்தமாக இருந்தது. மிகவும் சாதாரண உணவகத்தில் தயாரித்த மலிவு விலை சாப்பாட்டை உண்டுவிட்டு பாறைக்கு போகலாம் என்றாள். இந்த பாறை எங்கள் கல்லூரியில் மிகவும் பிரசித்தமானது. ஒரு ஒதுக்குப்புறத்தில் ஆயிரம் ஆயிரம் கால்கள் பட்டு தட்டையாகவும் வளவளப்பாகவும் இருந்தது. இரண்டு பாய்ச்சலில் ஒருவர் உதவியும் இல்லாமல் டோல்ரஸ் பாறையின் உச்சிக்கு ஏறிவிட்டாள். சூரியன் முற்றிலும் மறைந்த பிறகு மிச்சமாயிருக்கும் வெளிச்சத்தில் அவள் முகம் ஒரு பூனையினுடையது போல தோன்றியது. இதமான குளிர்காற்று தொட்டு வீசியது. வெகுநேரம் ஒன்றும் பேசாமல் அவள் சுவாச காற்று கொடுக்கும் சத்தத்தையே கேட்டுக்கொண்டிருந்தேன். உன் உடம்பு முழுக்க என் காதலால் தோய்க்கப்பட்டிருக்கிறது, உனக்கு தெரியவில்லையா? உன் பதிலை சொல்லு. அவசரமே இல்லை, வேண்டிய நேரம் நீ எடுக்கலாம், வேண்டுமானால் 10 செகண்ட் கூட எடுக்கலாம் என்றேன். என்ன நினைத்தாளோ, அவள் மௌனமாக இருந்தாள். அது அவளுடைய இயல்புக்கு மாறானது. தடவி தெரிந்து கொள்ள வேண்டிய இருட்டு கவிழ்ந்து விட்டது. 4-5 மூச்சுக்களையும் சேமித்து ஒரே மூச்சாக விட்டாள். மனிதனால் படைக்கப்பட்ட உலகத்துக்காரர்கள் எல்லாம் கீழே அதிவேக சக்தியோடு நெடுஞ்சாலையில் ஒன்றன்பின் ஒன்றாக ஒளி வெள்ளத்தை முகத்தில் விட்டுவிட்டு அடித்தபடி உருண்டு போக எனக்கு பக்கத்தில் அவள் நின்றாள். ஒரு ஒளி வெள்ளம் போய் மற்ற ஒளி வெள்ளம் வரும் முன் ஏற்பட்ட இடைவெளியில் என்னை அணைத்து நீண்ட முத்தம் ஒன்று தந்தாள். இதற்கு பிறகு என் ஆசையை நான் அளவு மீறி வளர்த்துவிடக் கூடாது என்பதை ஞாபகமூட்டும்படி ஒரு சம்பவம் நடந்தது. இடைப்பரீட்சை நடந்து முடிந்த ஒரு மாலை பொழுது நண்பர்கள் பலர் சேர்ந்து விட்டார்கள். இப்படியான சமயங்களில் டோல்ரஸ் ஒரு பியருக்கு மேலே குடிப்பதில்லை. அன்றும் அப்படியே இருக்கலாம், நான் எண்ண தவறிவிட்டேன். மேசையின் மீது தாவி குதித்தாள். நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லப் போகிறேன் என்று சொன்னபடி என்னை சுட்டிக்காட்டினாள். நண்பரும் நானும் விரைவில் மணமுடிக்கப் போகின்றோம். எல்லோரும் ஆரவாரம் செய்தார்கள், சீட்டி அடித்தார்கள். அடிக்க தெரியாதவர்கள் அன்று பழகிக் கொண்டார்கள். கையமர்த்தி விட்டு தொடர்ந்தாள், என்னுடைய நண்பரை பாருங்கள், அவருடைய உயர்மின்மையை நான் பொருட்படுத்துவதில்லை. என் கழுத்தை அவருடைய நாக்கு தொடும்படிக்கு அவர் வளர்ந்த அன்று அவரை மணப்பதற்கு நான் சித்தமாக இருக்கின்றேன் என்றாள். சிலர் ஹாஹா என்று சிரித்தார்கள், சிலர் கைதட்டினார்கள். எல்லோரும் என் முதுகிலே குத்தினார்கள். முதுகுத்தண்டை வளர்ப்பதற்கு கொடுத்த அச்சாரமாக அதை ஏற்றுக்கொண்டேன். அன்று கல்லூரியில் கல்குலஸில் ஒரு அபூர்வமான கணித நுட்பம் பற்றிய விவாதம் நடந்தது. டோல்ரஸ் வரவில்லை, அவளை தேடிப்போனேன். அறை கதவை நான் திறந்ததும் நல்ல காட்சி ஒன்று கிடைத்தது. நிலத்திலே ஒரு கும்பல் உடுப்பு, ஜீன்ஸ், நிக்கர், ஸ்வெட்டர், பிளவுஸ், பிரா என்ற ஓடரில் துகில் நீங்கியிருப்பதற்கான அறிகுறியுடன் அவை ஒன்றின் மேல் ஒன்றாக கிடந்தன. இனி அவள் அதை திருப்பி அணியும் போது அதே முறையில் அணிவாள் என்று எதிர்பார்க்கலாம். ஒரு வெல்வெட் மாதிரியான பசுத்துணியில் தயாரித்து மெத்தென இருக்கும் மயில் நீல பிளவுஸ் ஒன்று அவளிடம் இருந்தது. கடந்த இரவு அதைத்தான் அணிந்திருந்தாள் போலும். கடந்த வாரமும் அதைத்தான் உடுத்தினாள். கடந்த மாதமும் அதுதான். கடந்த வருடமும் அதையே தான் அணிந்திருக்கலாம். 4 தடித்த கால் சோஃபா ஒன்றில் ஒரு முரட்டு கம்பளி போர்வையால் மூடிக்கொண்டு முழங்கால் நாடியை தொட படுத்திருந்தாள். அவளுடைய படுக்கையில் நட்டு நடுவில் ஒரு அழகான பூனை தூங்கியது. சாக்லேட்டுக்கு கொஞ்சம் தகுதி குறைந்த நிறத்தில் தொட வேண்டுமென்ற ஆசையை தூண்டும்படி கத்தை கத்தையாக மெத்தென்ற ரோமம் கொண்ட பூனை, கால்களிலும் வாலிலும் ஒரு சொட்டோ சொட்டு கருப்பு, மஞ்சள் கண்கள். அதனுடைய இமைகளை அவசரமின்றி மூடி அவசரமின்றி திறந்தது. சோம்பலாக என்னை பார்த்துவிட்டு மறுபடியும் சயனமாகிவிட்டது. இது என்ன பூனை, சொல்லு பார்ப்போம் என்றாள். பானசாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், பூனை சாஸ்திரம் ஒன்றிலும் பரிச்சயமில்லாத நான் என் புத்தி போகும் தூரத்திற்கு யோசித்து சயாமிஸ் பூனை என்றேன். இல்லையே, அபிசீனியன் பூனை, பூனைகளின் மூதாதை, எகிப்தில் 5000 வருடங்களுக்கு முன்பு வழிபாடு செய்யப்பட்டது என்றாள். அவ்வளவு வயதா என்றேன் நான். சுத்த மூடன் என்றாள் அவள். இந்த பூனை வந்த பிறகு அவளிடம் ஒரு பெரிய மாற்றம் தென்பட்டது. அவள் கையிலே டொன் குயிக்ஸோட் புத்தகம் இருக்கும், மடியிலே பூனையை வைத்து தடவிக்கொண்டிருப்பாள். நீண்ட விரல்களில் அரைவாசி அந்த பூனையின் செழித்த மயிர்பிரதேசத்துக்குள் மறைந்துவிடும். அந்த பூனையும் அவளுடைய உருண்டையான துளைகளில் நீளவாக்காக படுக்க பழகி கொண்டது. பூனை தொக்கையாக வரவர அவளுடைய புத்தகத்தின் படிக்காத பக்கங்களின் தொக்கைத்தன்மை குறைந்து கொண்டு வந்தது. இரண்டு பெரிய மூக்குத்துவாரங்கள் இருந்தும் மேலுதட்டினால் மூச்சை விடும் கந்தகமே மீதியையும் சொல்லிவிடுகின்றேன். என்னுடைய கல்குலஸ் குறிப்புகளை ஒரு நாள் அவள் கொண்டு போய்விட்டாள். இரவு முழுவதும் கண்வழித்து தயாரித்த குறிப்புகள் அவை. அவற்றை மீட்பதற்காக போயிருந்தேன். என் நோட்டீஸை கேட்டபோது எரிச்சல் பட்டாள். தவழ்ந்து தவழ்ந்து அவற்றை சேகரிக்க தொடங்கினாள். சில அவளது சோஃபாவின் அடியிலும் சில படுக்கையிலும் கிடந்தன. சில தாள்களின் மூலையில் பூனையின் ஏதோ ஒன்று ஓட்டிக்கொண்டிருந்தது போலப்பட்டது. நான் மூன்று விரல்களை நீட்டி இரண்டு விரல்களால் ஒற்றைகளை பிடித்து பக்கங்களை எண்ணி சரிபார்த்தபடி ஒரு கேள்வியை கேட்டேன். உலகத்திலே சண்டையை உண்டாக்கும் கேள்விகள் சில இருக்கின்றன. அந்த கேள்விகளை ஊகிப்பதும் அவ்வளவு கஷ்டமானது அல்ல. அவளுடைய பூனைக்கு என்ன பெயர் என்று கேட்பது அப்படிப்பட்ட கேள்வியா? நான் கேட்டுவிட்டேன். அதிலிருந்துதான் மிகப்பெரிய போர் ஒன்று ஆரம்பமாகியது. அந்த பூனையின் பெயர் கெசல்டா என்றேன். கெசல்டா யார் என்று கேட்டேன். அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. நீ என்ன இலக்கியம் படிக்கிறாய்? உலகத்தின் தலை சிறந்த அர்ஜென்டீனிய படைப்பாளி தந்த கதாநாயகி அல்லவா, தெரியாதா என்றாள். தோல்வியை ஒப்புக்கொள்ள மனது வரவில்லை. சமாளிக்க போய் இன்னும் சேற்றுக்குள் மாட்டிக்கொண்டேன். கெசல்டாவின் குணாதிசயம் இதற்கு எப்படி பொருந்தும்? இது என்ன கேள்வி? இவ்வளவு காதலை கொட்டினாலும் திருப்பி காதலிக்காத பெண், அதைத்தான் சொல்லுகிறேன், பொருந்தாதே என்றேன். அதுதான் நாய்க்கும் பூனைக்கும் உள்ள வித்தியாசம். இந்த பூனையில் நான் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது என்னை ஒரு நண்பியாக ஏற்பதே கிடையாது. தன்னுடைய இயல்பை அது மாற்றுவதே இல்லை. எப்பொழுதும் பூனையாகவே இருக்கும். நீ இதை பூனைக்கு சொல்லுகிறாயா அல்லது எனக்கு சொல்லுகிறாயா என்றேன். பூனைக்கு சொல்ல தேவையில்லை, அது மதியூகம் படைத்தது. மிகவும் பாரதூரமான ஒரு கதையை உனக்கு நான் சொல்கிறேன், அதற்குரிய மரியாதையை தந்து கேட்பாயாக பெரியே என்றாள். அன்றிலிருந்து நான் முகம் கொடுக்கவில்லை. அவள் வரக்கூடிய இடங்களை முன்கூட்டியே அனுமானித்து அவற்றை தவிர்த்தேன். டெலிபோனை எடுப்பதில்லை. அதில் அவள் விடும் தகவல்களையும் அசட்டை செய்வதில்லை. ஒரு நாள் அவள் டெலிபோனில் இப்படி ஒரு செய்தியை விட்டிருந்தாள்.
உன்னுடைய குரலுடன் பேசியது எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த ஒரு வாரத்தில் உன் குரலுடன் பலமுறை பேசியிருக்கின்றேன். ஆனால் நீ விடும் தகவல் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. கல்லூரி விடுமுறை தொடங்க முதல் உன்னுடைய உடம்புடன் கூடிய குரலுடன் பேச ஆசைப்படுகிறேன்.
முழுவதும் பசப்பல். பனி பெய்து சீராகிய ஒரு நாள் அவளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வேகமாக என்னை தாக்கியது. அவசரத்தில் கையுறை கூட அணியாமல் வெகுநேரம் நடந்து அவளுடைய அறைக்கு போனால் அவள் அங்கே இல்லை. ஜோசப் ஹெல்லர் எழுதிய Catch-22 புத்தகம் பாதி படித்தபடி தலைகுப்புற கிடந்தது. விஸ்காஸ் என்ற பூனை உலர் உணவு பட்டிகள் 12 ஒன்றன்மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. 25 வீதம் தள்ளுபடி என்பதால் வாங்கப்பட்டவை. அந்த வாரம் கெஃபிடேரியாவில் அவள் வேலை செய்து சம்பாதித்த அவ்வளவு பணமும் இப்படி பூனை உணவு வாங்குவதில் செலவழிந்து விட்டதாக பின்னால் அறிந்தேன். அந்த பூனை கவனையினமாக திறந்துவிட்ட உள்ளறையின் கதவில் தொற்றிக்கொண்டு என்னை சம்சயத்தோடு பார்த்தது. நான் நண்பனா எதிரியா என்பதை அது இன்னும் தீர்மானிக்கவில்லை. பிறகு ஒரு கொட்டாவி விட்டு தன் அசிரத்தையை காட்டியது. காசை மிச்சப்படுத்துவதற்காக மிகவும் குறைந்த வெப்பநிலையில் அறையின் உஷ்ணமுள்ளை திருப்பி வைத்திருந்தாள். என்னுடைய மேலங்கியை கூட கழற்றாமல் முழங்கால்கள் ஒட்ட அவளுடைய சோஃபாவில் நெடுங்காலமாக வசித்த ஒரு லேஸ் வைத்த உள்ளாடையை தள்ளிவிட்டு உட்கார்ந்து என்னுடைய காத்திருக்கும் வேலையை தொடங்கினேன். நல்ல காலமாக எனக்கு பிடித்த அவளின் மெல்லிய வியர்வை நடி அவளுடன் போகாமல் அங்கேயே தங்கியிருந்தது. இரவு 2 மணி வரை அவளுக்காக காத்திருந்ததை அடுத்த நாள் கூறினேன். அவள் ஆச்சரியப்படவில்லை. நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் இப்படி அவளுக்காக காத்திருப்பது வழக்கம் என்பது போல நடந்து கொண்டாள். எவ்வளவு சோம்பேறித்தனம் இருந்தாலும் கல்லூரிக்கு கட்டுரை கொடுக்கும் நாளை அவள் தவறவிட்டதில்லை. 3 பக்க கட்டுரை ஒன்று தேவை என்றால் சரியாக 3 தாள்களை எடுத்துக்கொண்டு அச்சடிக்கச் செல்வாள். அவளுடைய கட்டுரையும் சரியாக 3 தாள்களில் அச்சடித்து முடியும். ஒருமுறை கூட அச்சடித்ததை திருப்பி சரிபார்க்க மாட்டாள். ஒரு நாளாவது அவளுடைய மதிப்பெண் A+ குறைவாக கிடைத்து நான் பார்க்கவில்லை. பாடம் நடந்து கொண்டிருந்தது. முழங்கையால் என்னை இடித்தாள். ஏய், உன் நகங்களை பார். இந்த அரைச்சந்திர வடிவங்கள் அபூர்வமானவை. எப்படி வெள்ளை வளையரென்று இருக்கின்றன பார்த்தாயா? உனக்கு ஒரு பெண்ணினால் அதிர்ஷ்டம் கிட்டும் என்றாள். இது என்ன, போட்டரிக்கா சாஸ்திரமா? எனக்கு தெரிந்தது ஒரு உயரமான பெண்தான். அவளுடைய காதுகள் வெகு தூரத்தில் இருக்கின்றபடியால் நான் சொல்லும் வாசகங்கள் அவளுக்கு எட்டுவதில்லை. இதில் எப்படி எனக்கு அதிர்ஷ்டம் பெறும் என்றேன். இவ்வளவு சீக்கிரம் தைரியம் இழக்கக்கூடாது. யார் கண்டது, நீ அவளுக்கு கடன் கொடுத்த தெர்மோடைனமிக்ஸ் குறிப்புகள் உனக்கு திரும்ப கிடைத்தாலும் கிடைக்கும். அவள் கால்களை எட்டி வைத்து போகும்போது திரும்பி என்னை பார்த்து பற்கள் தெரிய சிரித்து பறக்கும் முத்தமுன்றை அனுப்பினாள். அது என்னிடம் வந்து சேர்வதற்கிடையில் ஒரு வாயிலோன் குறுக்கிட்டு விட்டான். உன் முன்னங்கால்களில் எது வலதுகால் எது இடதுகால் என்று நீ அறியாவிட்டாலும் வலதுகாலை மட்டும் தூக்கி கதவு தட்டுவது போல நிலத்தை தட்டுகிறாயே. முடிவையும் சொல்கிறேன் கேள் புறவியே. அன்று எப்படியும் அவளை மடக்கிவிட வேண்டும். அவள் அறியாமல் அவளை தொடர்வது என்று முடிவெடுத்தேன். வெகுநேரம் அவள் செய்கைகளை கவனித்தபடி அவளை பின்தொடர்ந்தேன். காத்திருந்தேன், தொடர்ந்தேன், காத்திருந்தேன். நாளின் நிறம் மாறிவிட்டது. நீளமான தோல்வார் கொண்ட அந்த மொசமொசவென்ற சிவப்பு பையை தூக்கி கொண்டு அதனுடைய தபால் தலை அளவு பக்கிள் அந்த மங்கிய வெளிச்சத்திலும் ஜொலிக்க, அபிசீனியன் பூனையை தோற்கடிக்கும் பழுப்பு நிற கண்களை வீசிக்கொண்டு எதிர்த்திசையில் நடக்க தொடங்கினாள். நான் என் வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவை எடுப்பதற்கு 2 செகண்டுகள் இருந்தன. பேராசிரியர் சொன்ன சுத்த மூடன் கதை ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு சுத்த மூடன் எடுக்கும் முடிவுக்கு நேர் எதிரான முடிவை ஒருவன் எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும், அப்படியே செய்வது என்று தீர்மானித்தேன். அவசரப்பட்ட காற்று போல சிகை கலைய நீண்ட கருப்பு கால்முறைகள் பளபளக்க அவள் சாலையை கடந்தாள். அவளை தின்ன வேண்டும் போலப்பட்டது.